சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
பாட்டியமெல்லாம் பறந்து ஜொலிக்கும் பர தொடர்ந்து சொல்லிக்கும் காலமே தேவனே தேடு ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனே தேடு ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு.
பிரியமானவர்களே, நாம் இன்று முதல் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பவுல் சிறைச்சாலையில இருந்து எழுதிய 4 கடிதங்களிலே இதுவும் ஒன்று. அங்கே அவர் எழுதியது எபேசியருக்கு எழுதிய நிருபம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம், கொலோசியருக்கு எழுதிய நிருபம் மற்றும் பிலமோனுக்கு எழுதிய நிருபம். ஐரோப்பா நாட்டிலே பிலிப்பி பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதியது. பிலிப்பி திருச்சபையோடு அவருக்கு இருந்த உன்னதமான உறவு இங்கே வெளிப்படுகிறது. வேறு எந்த திருச்சபையை விட இது அவர் இருதயத்திற்கு மிக நெருக்கமான ஒரு திருச்சபையாய் காணப்படுகிறது. பிலிப்பி சபையாருக்கு அவர் மேலிருந்த அன்பும் அவருக்கு அந்த திருச்சபையின் மேலிருந்த அன்புமே இங்கே வெளிப்படுகிறது. அனைத்து விசுவாசிகளும் வாழ வேண்டிய கிறிஸ்தவ அனுபவத்தை குறித்து இந்த நிருபம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்மிலே பலர் இந்த எதிர்பார்ப்பிற்கு வளரவில்லை. ஆனால் நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்றுதான் தேவனும் விரும்புகிறார். பவுல் தனது 2வது சுவிசேஷ பிரயாணத்திலே பிலிப்பி பட்டணத்திற்கு சென்றார். 1வது சுவிசேஷ பிரயாணத்திலே பவுலும் பர்னபாவும் சென்றபொழுது அநேக கஷ்டங்கள் பாடுகளின் மத்தியிலேயும் அநேக திருச்சபைகளை நிறுவுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. 2வது ஊழிய பிரயாணத்திலேயும் இந்த இடங்களை சந்திக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். மீண்டுமாக பர்னபாவை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் பர்னபா தனது உறவினனான யோவான் மார்க்குவை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றார். இந்த யோவான் மார்க்கு முதல் பிரயாணத்திலே ஆரம்ப காலத்திலே அவர்களோடு இருந்தவன். ஆனால் இடையிலே வீடு திரும்பிவிட்டவன். எனவே இப்பொழுது தங்களோடு அழைத்துச் செல்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விருப்பமில்லை. இந்த காரியம் பவுலையும் பர்னபாவையும் பிரித்தது. பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு மற்றொரு திசையிலே சென்றார். பவுல் சீலாவை சேர்த்துக் கொண்டு மீண்டும் தான் ஏற்கனவே ஸ்தாபித்த திருச்சபைகளை பார்க்கும்படி கலாத்தியா நாட்டிற்கு சென்றார். அந்த பகுதியிலே தனது ஊழியத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் அங்கே அதிகமான ஜனத்தொகை இருந்தது. மட்டுமல்ல, நாகரீக வளர்ச்சி பெற்றதாகவும் அந்த பகுதி விளங்கியது. அந்த குறிப்பிட்ட காலத்திலே அங்கேதான் கிரேக்க கலாச்சாரமும் கிரேக்க கல்வியும் மையம் கொண்டிருந்தன. இதை குறித்து எழுதியிருக்கும் வைத்தியனாகிய லூக்கா, பவுல் அப்போஸ்தலன் தெற்கே ஆசியாவிற்குள்ளே பிரவேசிக்க முயற்சித்தார் என்றும் அங்கேதான் எபேசு பட்டணம் இருந்தது என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் தெற்கு முகமாக செல்ல எத்தனைத்த பொழுது ஆவியானவர் அவர்களை தடை செய்தார். எனவே பவுல் வடக்கே நோக்கி செல்ல சிந்தனை செய்தார். ஆனால் தூய ஆவியானவரோ அவர்களை வேறு விதமாய் நடத்தினார் என்று அப்போஸ்தலர் 16:7 வாசிக்கிறோம். இப்பொழுது பவுல் தெற்கே செல்ல முடியவில்லை, வடக்கே செல்ல முடியவில்லை. அவர் கிழக்கிலிருந்து அங்கே வந்திருந்தவர். எனவே அவர் செல்லக்கூடிய ஒரே ஒரு திசை மேற்கு நோக்கித்தான். எனவே துரோவா பட்டணத்திற்கு அவர்கள் சென்றார்கள். துரோவாவை தாண்டி மேற்கே செல்ல வேண்டும் என்றால் படகிலேதான் செல்ல வேண்டும். எனவே தேவனுடைய வழிநடத்துதலுக்காக காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நம்மை உடனுக்குடன் வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் பலமுறை தேவன் நம்மை காத்திருக்கும்படியாக வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கூட, ஐயோ நான் என்ன செய்ய, நான் ஏது செய்ய என்று நீங்கள் பதட்டத்தோடு இருப்பீர்கள் என்றால் சற்று காத்திருங்கள். நீங்கள் கர்த்தருடன் நடக்கும் ஒரு சகோதரனாக அல்லது ஒரு சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் அவருடைய நேரத்திலே அவரே உங்களை தெளிவாய் வழி நடத்துவார். அங்கே பவுல் அப்போஸ்தலனும் துரோவா பட்டணத்திலே தேவனிடத்திலிருந்து வழிநடத்துதலை பெற்றுக் கொள்ளும்படியாக காத்திருந்தார். இங்கேதான் தரிசனத்திலே மக்கதோனியாவிலிருந்து தங்களுக்கு உதவி செய்ய வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு மனிதனை சந்தித்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16:9-10 வசனங்களிலே படிக்கிறோம். அப்போஸ்தலனாய் பவுலும் அவரோடு இருந்தவர்களும் ஒரு கப்பலிலே ஏறி ஐரோப்பா பட்டணத்தை நோக்கி புறப்பட்டார்கள். இவ்வாறு ஐரோப்பா சென்று முதலாவது அவர்கள் பணி செய்த இடம்தான் பிலிப்பி பட்டணம். வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 16:13-15 வசனம் வரை, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியேத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். மக்கதோனியாவிலிருந்து உதவி செய்ய வரும்படியாக அழைத்த அந்த மனிதன் உண்மையாகவே லீதியாள் என்ற பெயருள்ள ஒரு பெண்மணி என்பதை பவுல் கண்டுகொண்டார். ஆற்றங்கரையிலே அவர்கள் ஜெபிக்க சென்றபொழுது இந்த லீதியாளை சந்தித்தார். ஆற்றங்கரையிலே கூடியிருந்த பெண்கள் ஜெபித்துக் கொண்டிருந்ததின் விளைவாகவே பவுல் தேவனால் இங்கே கொண்டு வரப்பட்டார் என்றும் கூறலாம். பிலிப்பி பட்டணத்தில் இருந்த பலர் சில பெண்கள் ஆற்றங்கரையிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருப்பதை பெரிய ஒரு காரியமாக இதுவரை எண்ணாதிருந்தார்கள். ஆனால் ஐரோப்பா கண்டத்திலே லீதியாள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இடமளித்தாள். அந்த திருச்சபையிலே இருந்த இன்னும் சிலரை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணும் அங்கே இருந்தாள். கவனியங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16 அதிகாரம் 16 வசனம் முதல் 18 வசனம் வரை வாசிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பிலிப்பி பட்டணத்திலிருந்த சிறைச்சாலை தலைவனும் அவனுடைய குடும்பமும் இந்த சபையின் அங்கத்தினர்கள்தான். ஞாபகம் இருக்கிறதா? பிசாசு பிடித்திருந்த பெண்ணை குணமாக்கிய பொழுது அவளுடைய எஜமானரால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். அங்கே அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். கட்டிடம் அதிர்ந்தது, கதவுகள் திறந்தன. அப்பொழுதுதான் அந்த அதிகாரி தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள முயற்சித்த பொழுது பவுல் அதை தடுத்து நிறுத்தினார். எனவே ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்குத்தான் பவுல், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறினார் என்று அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 30, 31, 34 அவசனங்களிலே பார்க்கிறோம். பிலிப்பி சபையிலே இருந்த பலருடைய சரித்திரங்கள் நமக்கு தெரியாது. என்றாலும் அவர்கள் பவுல் அப்போஸ்தலனின் இருதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களாய் இருந்தார்கள். அவ்வப்பொழுது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியங்களிலே அவரோடு சேர்ந்து அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் எருசலேமிலே பவுல் அப்போஸ்தலன் கைது செய்யப்பட்ட பொழுது 2 ஆண்டுகளாக அவர்கள் அவரை காணவில்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்றே அவர்களுக்கு தெரியாது. இறுதியாக அவர் ரோம சிறைச்சாலையிலே இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டார்கள். உள்ள முடைந்தவர்களாக தங்களுக்கு போதகராயிருந்த எப்பாப்ரோதீத்துவை பவுல் அப்போஸ்தலனுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக வெகுமதிகளோடு புறப்பட்டு போகச் செய்தார்கள். எனவே தனது அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கும்படியாக பவுல் இந்த கடிதத்தை எழுதினார். கலாத்திய திருச்சபைக்கு எழுதியதைப் போல எந்த வேத சித்தாந்தங்களையும் சரி செய்து கொள்வதற்காக அவர் இதை எழுதவில்லை. அல்லது கொரிந்து திருச்சபைக்கு எழுதியது போல அவருடைய நடத்தையை சரி செய்வதற்காக அவர் அதை எழுதவில்லை. அந்த திருச்சபையிலே அவர் 2 பெண்களுக்கிடையே மட்டும் ஒரு சிறிய பிளவு இருப்பதை பார்க்கிறார். ஏரோதியாலும் சிந்திகையாலும் தான் அந்த 2 பெண்கள். அவர்கள் ஒரே சிந்தையாயிருக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள்ளே அவர்களுக்கு பவுல் 4 அதிகாரத்திலே புத்தி சொல்லியிருக்கிறார். இதை பெரிய ஒரு பிரச்சனையாக அங்கே காணவில்லை. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிலிப்பியர் நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது நாம் பிலிப்பியர் 1 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த நிருபம் ஒரு நடைமுறையான ஒரு நிருபம். நேரடியாக நாம் வாழும் வாழ்க்கையை இது தொடுகிறதா இருக்கிறது. எபேசியர் நிருபத்தை நாம் படிக்கும்பொழுது நாம் உன்னதங்களிலே வீற்றிருந்தது போல இங்கே உணர்கிறதில்லை. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக இது இருக்கிறது. பிலிப்பியர் 1 அதிகாரம் 1 வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. இளம் ஊழியரான தீமோத்தேயையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுவின் மேல் பவுலுக்கு ஆழ்ந்த அன்பும் அக்கறையும் உண்டு. கிறிஸ்துவுக்காக பவுல் அப்போஸ்தலன் ஆயத்தம் பண்ணின ஒருவர்தான் தீமோத்தேயு. தொடர்ந்து அவர் ஊழியத்திலே பயிற்றுவிக்க, உற்சாகப்படுத்த இளம் ஊழியர்களை கண்டுபிடிக்கிறவராயிருந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்திலே ஒரு முழுநேர ஊழியராக பணி செய்வீர்கள் என்றால், நீங்கள் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தரால் கர்த்தருடைய பணிக்கென இளைஞர்களை கண்டுபிடிக்க வேண்டியதும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியதும், பயிற்றுவிக்க வேண்டியதும் உங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் ஒரு போதகராக இருக்கலாம். உங்கள் திருச்சபையிலே கர்த்தருடைய ஊழியத்திலே வாஞ்சையுள்ள இளைஞர்களை கண்டுபிடிப்பீர்கள் என்றால், அவர்களையும் சிறந்த ஊழியராக வர உற்சாகப்படுத்த வேண்டியது, பயிற்சி அளிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்றால், அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு திருச்சபைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக பவுல் அப்போஸ்தலனுடைய பெயர் இந்த பூமியிலே உச்சரிக்கப்படுகிறது. எங்கெல்லாம் பவுல் அப்போஸ்தலனை குறித்து பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் தீமோத்தேயுவை குறித்தும் பேசப்படுகிறது. அதற்கு காரணம் யார்? அப்போஸ்தலனாய் பவுல்தான். பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று தன்னை குறிப்பிடுகிறார். பவுல் தன்னையும் தீமோத்தேயுவையும் கர்த்தருடைய அடிமைகளாகவே அவர் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஊழியர் என்று இந்த இடத்திலே பயன்படுத்தியிருக்கின்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை வாழ்நாள் முழுவதும் அடிமையாய் இருப்பதை குறிக்கும் வார்த்தையாயிருக்கிறது. கலாத்தியர் நிருபத்திலே அவர் தன்னை குறித்து சொல்லும்பொழுது தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை மிக தெளிவாக விளக்கினார். கொரிந்து சபையாருக்கு கூறும்பொழுதும் தான் ஒரு அப்போஸ்தலன் என்ற தலைப்பிலேயே அவர்களுக்கு கடிதம் எழுதினார். ஏனென்றால் அவர் திட்டமாய் ஒரு அப்போஸ்தலன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருந்தார்கள். ஆனால் பிலிப்பியர் அவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவரை நேசித்தவர்கள். அவர் அத்தனை பேரையும் கர்த்தரிடத்திலே வழிநடத்தியிருக்கிறார். எனவே அவர்களுக்கு எழுதும்பொழுது தாழ்மையான ஒரு இடத்தை அவர் எடுத்துக் கொள்கிறார். மேலும் முதலாம் வசனத்திலே பிலிப்பி பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சிலருக்கு அல்ல, அனைவருக்கும் அவர் எழுதுகிறார். அவர்களை குறித்து சொல்லும்பொழுது அவர்களை பரிசுத்தவான்கள் என்கிறார். கிறிஸ்துவின் விசுவாசிகள் எல்லாருமே பரிசுத்தவான்கள். அவருடைய நடத்தையினாலே அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, கிறிஸ்துவில் அவருடைய நிலைமை அது. பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட என்பதாகும். பரிசுத்தம் என்று நாம் கூறும் எந்த காரியமும் தேவனுடைய பயனுக்கென்று பிரித்து வைக்கப்பட்டதை குறிக்கிறது. பழைய பானைகளும் பாத்திரங்களும் கரண்டிகளும் கூட பரிசுத்த பாத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டுகளாக பாலைவனத்திலே பயன்படுத்தப்பட்ட அது சில இடங்களிலே வளைந்து நெளிந்திருந்தாலும் அவை பரிசுத்த பாத்திரங்களே. பார்வைக்கு அவை பரிசுத்தமாய் தெரியாவிட்டாலும் அவை பரிசுத்தமானவை. ஏனென்றால் கர்த்தருடைய பணிக்கென்று அவை பிரித்தெடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளின் நிலைமையுமாகும். கர்த்தருடைய பணிக்கென்று நாம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் இருந்தார்கள். நீங்களும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுகிறீர்கள். இந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தார்கள். அவர்கள் பிலிப்பி பட்டணத்திலே இருந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் சென்னையிலே இருக்கலாம், அல்லது தமிழகத்தின் மற்றொரு இடத்திலே இருக்கலாம், அல்லது இலங்கையிலே இருக்கலாம், அல்லது உலகத்தின் எந்த மூலையிலேயும் இருக்கலாம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமானதல்ல. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா இல்லையா என்பது மிக முக்கியமான ஒன்று. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் முக்கியமான வார்த்தைகளிலே ஒன்று கிறிஸ்துவுக்குள் என்பதாகும். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள்? ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு செல்வதனாலா? இல்லை. அநேக ஊழியங்களுக்கு காணிக்க கொடுப்பதனாலா? அதுவும் இல்லை. உங்கள் பாவ வாழ்க்கையோடு கூட நீங்கள் பரிசுத்தமான தேவனோடு வாழ முடியாது என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவருக்கு உங்கள் உள்ளத்தில் இடமளிக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வருகிறீர்கள். அப்படி நீங்கள் கடந்து வரும்பொழுது தேவன் உங்கள் கடந்த கால பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்பது போல நீங்கள் புதிய சிருஷ்டிகளாகவும் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே கடந்து வராதவர்களை குறித்த அக்கறையும் மனபாரமும் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். மேலும் திருச்சபையில் உள்ள கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது என்று 1 பவுல் சொல்கிறார். இந்த கண்காணி என்கிற வார்த்தைதான் பேராயர் என்னும் ஒரு வார்த்தையாகும். அது ஒரு வேலையை குறிக்கிறது, அதாவது மேற்பார்வை செய்கிறவர் அல்லது ஒரு மேய்ப்பன் எனப்படுகிறார். உதவிக்காரர்கள் என்பது திருச்சபையில் உள்ள மூப்பர்களை குறிக்கிறது. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மற்றொரு வேலையை செய்கிறவர்களாய் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த திருச்சபையிலே ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அப்போஸ்தலனாய் பவுல் பாடுகளின் மத்தியிலே கஷ்டங்களின் மத்தியிலே அருமையான திருச்சபைகளை நிறுவினார். இன்று கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி மற்றவர்களுக்கு நற்செய்தி கூறுகிறோம் என்பதை குறித்து கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி ஆண்டவரை அறியாதவர்களை குறித்த அக்கறை பாரம் நமக்குண்டா? அப்படி இருக்குமென்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நாம் செயல்படுகிறவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா என்ற சந்தேகம் இருக்குமென்றால் நான் சொன்ன காரியங்களை மற்றொரு முறை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு அடிக்கடி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்களா? அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற 2 காலகட்டத்தை காணக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா என்பதையும் சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் கடந்து வரும்பொழுது அவர் உங்கள் மூலமாய் வாசம் செய்கிறதுனாலே நீங்கள் வித்தியாசமானவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தவர்களாக, புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றவர்களாக நீங்கள் வாழ முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்றால், ஆண்டவரே நான் உமக்குள்ளே வாழும் ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவரே என்னை எனக்கு காட்டும், நான் என்ன நிலையிலே இருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கிறிஸ்து உங்களிலே வாழ அவருக்கு இடம் கொடுங்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, அப்போஸ்தலனாய் பவுல் மூலமாக பிலிப்பி பட்டணத்திலே நீர் ஏற்படுத்திய அந்த அருமையான திருச்சபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த திருச்சபை ஒரு முன்மாதிரியான திருச்சபையாய் இருந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்களாய் இருந்தது போல நாங்களும் உமக்குள்ளே உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் எந்தெந்த நிலைமையில வாழ்ந்தாலும் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் உமக்கு சாட்சியாய் வாழ நேரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளுக்கும் மெய்ப்பர்களாய் இருக்கும் பொறுப்பில் இருக்கிற ஊழியக்காரர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா, ஒவ்வொருவரும் தாங்கள் எந்த நிலைமையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் தங்களுடைய பணிகளை உம்முடைய நாம மகிமைக்காகவும் உண்மையாகவும் செயல்படுத்த நேரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளிலே முன்மாதிரியாய் வாழும்படியாக நீர் அழைத்திருக்கிற மூப்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் திருச்சபையிலே செய்யும் கடமைகளை உண்மையோடும் உமக்கு சாட்சியாகவும் உமக்கு பயந்து நிறைவேற்ற நேரே ஒவ்வொரு நாளும் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த பிலிப்பியர் நிருபத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்களை அனுதினமும் படித்துக் கொள்ள அதற்கு கீழ்ப்படிய நீரே எங்களுக்கு துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே, எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே. எளிய நெளிரங்கையனே, யுத்தம் என் இருதயம் தீயதன் பரலே, யுத்தம் என் இருதயம் தீயதன் பரலே, நிலைவரம் எனில் இல்லை நீ என் தவறமே, நிலைவரம் எனில் இல்லை நீ என் தவறமே, எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளிய நெளிரங்கையனே. பத்தம் உன்மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒளி வேணோ, பத்தம் உன்மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒளி வேணோ, சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவெளில், சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவினில், தோன்றுது காயங்கள் தூயசினேகா, தோன்றுது காயங்கள் தூயசினேகா, எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளிய நெளிரங்கையனே. எந்த நீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதீரு கையிலே, எந்த நதீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதீரு கையிலே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உத்தம மனமுடையோய் என்னை யாழும், உத்தம மனமுடையோய் என்னை யாழும், எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளிய நெளிரங்கையனே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
ஆயம் கொள்வோம் போல் பாவசிரி போல் அருகில் இருந்த கள்ளன் போல், ஆயம் கொள்வோம் போல் பாவை செய்வோம் அருகில் இருந்த கள்ளன் போல், நேயமாய் உன் சரண் சரண் என வணங்கிலேன், நேயமாய் உன் சரண் சரண் என வணங்கிலேன், நீ எனக்காகவே மரித்தனை பரனே, நீ எனக்காகவே மரித்தனை பரனே, எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளிய நெளிரங்கையனே.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 30:18. எரேமியா 30:18.